So we've been considering the type of dwelling place that God wants.
தேவனுக்கு விருப்பமான வாசஸ்தலத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
See, God has made us in His image.
தேவன் தம்முடைய சாயலாக நம்மை உண்டாக்கி இருக்கிறார்.
And all of us like to have a dwelling place.
நம் எல்லாருமே வசிப்பதற்கு ஒரு இடத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம்.
And God also wants a dwelling place.
தேவனும் ஒரு வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடத்தை அவர் நாடுகிறார்.
But he is not looking for something grand in the eyes of men.
மனிதனுடைய கண்களிலே பிரம்மாண்டமாக நேர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்ப்பதில்லை.
There are houses in the world that look very grand, like palaces.
அரண்மனைகளை போல காட்சியளிக்கக்கூடிய அருமையான அழகான பங்களாக்களை போல வீடுகள் இருக்கிறது இந்த உலகத்திலே.
But God is not looking for that.
தேவன் அதை எதிர்பார்த்திருக்கிறவர் அல்ல.
He is looking for holiness.
பரிசுத்தத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார்.
The first dwelling place of God that we read in the Bible is in Exodus in chapter 3.
தேவன் வாசம் பண்ணின முதலாவது இடத்தை நாம் யாத்திராகம 3 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
Exodus chapter 3 we read that God, verse 2, God appeared like a blazing fire in a bush to Moses.
யாத்திராகம 3 அதிகாரம் 2 வசனத்திலே முட்செடி நடுவிலே இருந்து அக்னி ஜுவாலிலே தேவன் தரிசனமானார் என்று வாசிக்கிறோம்.
And 40 years later
40 ஆண்டுகள் கழித்து
we read in Deuteronomy 33
உபாகமம் 33 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
How Moses is blessing all the different tribes of Israel.
இஸ்ரவேலிலே உள்ள கோத்திரத்தாரை எல்லாம் தேவன் மோசே எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை வாசிக்கிறோம்.
And when it comes to Joseph,
யோசேப்பை ஆசீர்வதிக்கும் தருணம் வந்தபொழுது
Deuteronomy 33 verse 13
உபாகமம் 33 அதிகாரம் 13 வசனம்.
And of Joseph he said, blessed are the Lord be his land.
யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக.
And he says, may God bless him, verse 16, with the choice things of the earth and its fullness and the favor of him who dwelt in the bush.
16 வசனத்திலே நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, முட்செடியிலே எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சரசின் மேல் இருப்பதாக என்று வாசிக்கிறோம்.
See what he calls God.
தேவனை என்ன என்று அழைக்கிறார் பாருங்கள்.
40 years,
40 ஆண்டுகள் கடந்து விட்டது.
He hasn't forgotten.
அவர் அதை மறக்கவில்லை.
I met God who dwelt in a bush.
முட்செடியிலே வாசம் பண்ணின தேவன் என்று சொல்கிறார்.
He never forgot it.
அது ஒரு காலம் அவர் மறக்கவில்லை.
That was his first encounter with God.
தேவனோடு அவருக்கு ஏற்பட்ட அந்த முதல் சந்திப்பு.
And he saw that God dwelt in a bush which was completely on fire.
முழுமையாக அக்னி ஜுவாலிலே நிரம்பி இருந்ததான ஒரு தேவன் எழுந்த இடத்தை பார்க்கிறார்.
We see that the first dwelling place of God was full of fire.
தேவன் வாசம் பண்ணின முதல் இடம் அது அக்னினாலே நிரம்பினதா இருந்தது.
And in the tabernacle also he dwelt in a fire in the most holy place.
ஆசரிப்பு கூடாரத்திலேயும் கூட மகா பரிசுத்தமான ஸ்தலத்திலே அவர் அக்னி ஸ்தம்பமாக வாசம் பண்ணினார்.
So the fire is a picture.
ஆகவே அக்னி ஒரு காட்சியாக இருக்கிறது, அடையாளமாக இருக்கிறது.
So what do we learn from that?
இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்?
Fire is a picture, we can say, of purification and purity.
நெருப்பு அக்னி சுத்திகரிப்பதற்கு அடையாளமாக நாம் சொல்லலாம், சுத்தத்திற்கு அடையாளமாக சொல்லலாம்.
And something that's enduring, testing of whether something is enduring or not.
ஒன்று ஒரு பரிசோதனைக்கு நிற்கிறதா இல்லையா என்பதை பரிசோதிக்க கூடிய ஒரு திறன் இந்த அக்னிக்கு உண்டு.
You put wood and paper into the fire, it just gets burnt up.
மரத்தையோ பேப்பரையோ அக்னிலே போட்டால் அது எரிந்து சாம்பலாகி போய்விடும்.
But you put gold into the fire,
தங்கத்தை அதிலே போட்டால்
it not only doesn't get burnt up,
அது எரியாமல் இருக்கிறது மட்டுமல்ல,
it gets purified,
அது சுத்தமாக்கப்படுகிறது.
So the Bible speaks of God wanting to dwell in a place where there's purity.
ஆகவே வேதம் தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம் எதை சொல்கிறது என்றால் ஒரு சுத்தமுள்ள இடம்.
And where there's a continual purification going on.
தொடர்ந்து அங்கே சுத்திகரிப்பு நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் தேவன் வாசம் பண்ணுகிற இடம்.
If you want God to dwell in your heart,
தேவன் உடைய உள்ளத்திலே வாசம் பண்ண வேண்டுமா?
You must be open to purity and continuous purification.
சுத்தத்திற்கும் தொடர்ந்து சுத்திகரிப்பின் கிரியைக்கும் நீங்கள் திறந்த மனதுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
I heard a story once.
ஒரு முறை ஒரு கதையை நான் கேட்டிருக்கிறேன்.
Of a man who went to a goldsmith's shop where he saw the man purifying the gold in the fire.
ஒரு மனிதன் இந்த தங்க ஆசாரியினுடைய வீட்டுக்கு சென்றான். அங்கே அந்த தங்கம் சுத்திகரிக்கப்படுகிறதை பார்த்துக் கொண்டிருந்தான்.
There was a big chunk of gold in that fire.
ஒரு பெரிய தங்க கட்டியானது நெருப்பிலே போடப்படுகிறது.
And this man asked the goldsmith, how do you know when you should stop?
எப்பொழுது இந்த அக்னியிலே இந்த பொன் இருப்பதை நிறுத்த வேண்டும் என்பதை எப்படி நீ அறிவாய் என்று அந்த தங்க வேலை செய்கிற ஆசாரியிடத்தில் கேட்கிறார்.
And the goldsmith said,
அந்த ஆசாரி சொல்கிறார்,
When I can see my face clearly reflected on that gold, then I'll stop.
என்னுடைய முகம் தெளிவாக அந்த தங்கத்திலே பிரதிபலிக்கிறதை பார்க்கும் பொழுது நான் நிறுத்தி விடுவேன்.
Now, that is what Jesus says.
இயேசு இதைத்தான் சொல்கிறார்.
When is he going to stop the purification in your life and mine?
உன்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே சுத்திகரிப்பின் கிரியை எப்பொழுது தேவன் நிறுத்தப் போகிறார்?
When he says, when I can see in my child that he is exactly like me, then I can stop.
என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே எப்பொழுது என்னைப் போலவே மாறி இருக்கறனோ அப்பொழுது இந்த சுத்திகரிப்பின் வேலையை நிறுத்தி விடுவேன் என்று சொல்கிறார்.
None of us have become like him yet.
இன்னும் நம்மில் யாருமே அவரைப் போல மாறவில்லை.
So when he puts you in the fire, remember,
அக்கினிலே போடும்பொழுது,
it's because he wants you to be his dwelling place.
தம்முடைய தாம் வாசமணங்கிற இடமாய் நீ இருக்க வேண்டும் என்பதனாலே தான் அப்படி செய்கிறார்.
Don't complain about it when you're in the fire.
நீ அக்கினிலே இருக்கும்பொழுது அதை குறித்து குறை சொல்ல வேண்டாம்.
You can't purify gold with soap and water.
சௌகாரத்தையும் தண்ணீரையும் வைத்து நீ தங்கத்தை சுத்தம் செய்ய முடியாது.
Cheap things like cloth you can purify with soap and water.
விலை மதிப்பு குறைந்ததான ஆடைகள் போன்ற பொருட்களை நீங்கள் சோப்பை வைத்து சுத்தம் பண்ணலாம், தண்ணீரை வைத்து சுத்தம் பண்ணலாம்.
Gold you cannot purify with soap and water.
ஆனால் பொன்னையோ நீங்கள் தண்ணீரினாலும் சோப்பினாலும் கழுவ முடியாது.
Only with fire.
அக்னிதான் அதை சுத்தம் செய்யும்.
And that's why God takes us through some fiery trials.
ஆகவே தான் அக்னியிலே அகப்படுகிறது போல உபத்திரவங்களுக்கு கூடாக தேவன் நம்மை எடுத்து செல்கிறார். சில சமயங்களிலே
difficulties in our home.
நம்முடைய குடும்பத்தில் ஏற்படுகிற கஷ்டங்கள்,
financial difficulties.
பொருளாதார நெருக்கடி,
sometimes strong opposition from your parents.
சில சமயத்தில் உடைய பெற்றோர்களிடத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய கடுமையான எதிர்ப்பு,
or relatives.
உறவினர்களிடத்திலிருந்து வரக்கூடிய எதிர்ப்பு,
difficult neighbors.
பக்கத்து வீட்டுக்காரர் மோசமானவராக இருக்கிறார்.
You may lose a job.
அல்லதுனுடைய வேலையை நீ இழக்கிறாய்.
These are all severe trials.
இவைகளெல்லாம் கடுமையான உபத்திரவங்கள்.
But don't think that God doesn't see all these things.
தேவன் இவைகளெல்லாம் பார்ப்பதே இல்லை என்று எண்ண வேண்டாம்.
He even watches the sparrow that falls dead to the ground.
அங்கே கீழே விழுகிற அடைக்கலான் குருவியை கூட தேவன் பார்க்கிறார், கரிசனுள்ளவராக இருக்கிறார்.
And Jesus said even the hair that falls from your head, he watches it.
உன்னுடைய தலையிலிருந்து கீழே விழக்கூடிய முடியை கூட அவர் கவனிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது.
It's amazing that Jesus took the example of a little hair.
நம்முடைய சிறிய முடியினுடைய உதாரணத்தை எடுத்து நமக்கு பாடம் கற்பிக்கிறாரே, எவ்வளவு வியப்பாக இருக்கிறது.
No human being can count the number of hairs on our head.
எந்த ஒரு மனிதனுமே நம்முடைய தலையில் உள்ள முடியை எண்ண முடியாது.
Jesus said the hairs on your head are numbered.
உன்னுடைய தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொல்கிறார்.
Why does he say that?
ஏன் அதை அப்படி சொல்கிறார்?
He knows exactly when one particular hair was lost from your head.
உன்னுடைய தலையிலிருந்து ஒரு முடி எப்பொழுது விழுந்தது என்பதை சரியாக அவர் அறிந்திருக்கிறார்.
The reason why Jesus took that example.
ஏன் இந்த உதாரணத்தை ஆண்டவர் இயேசு எடுத்தார்?
Because losing a hair is the most unimportant thing in our life.
நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமில்லாத ஒரு காரியம் இருக்குமானால் அதுதான் தலையிலிருந்து ஒரு முடி கீழே விழுகிறது காரியம்.
Even I don't get worried if I lose one hair.
என்னுடைய தலையிலிருந்து ஒரு முடி விழுந்தாலும் கூட நானே கவலைப்படுகிறதில்லை.
Why should you worry? You got so much hair on your head.
என்னை விட உங்களுக்கு தலையில முடி அதிகமாக இருக்கிறது, நீங்களே கவலைப்பட வேண்டும்?
It's such a unimportant thing.
அவ்வளவு முக்கியமற்ற காரியம்.
You know, you wake up in the morning and you find one hair on your pillow.
நீங்கள் காலையிலே தூங்கி விழிக்கிறீர்கள், தலையிலே ஒரு முடி விழுந்திருக்கிறது.
You get worried, my one hair is gone.
ஐயோ, ஒரு முடி விழுந்து விட்டதே என்று கவலைப்பட ஆரம்பிக்கிறீர்களா?
No.
இல்லை.
But God can tell you the exact time in the night, 2:31 in the morning, when that hair fell off from your
head. அதிகாலையிலே 2:31 உடைய முடி கீழே விழுந்தது என்று ஆண்டவர் சரியாக நேர்த்தியாக நேர்த்தியை அறிந்திருக்கிறார் சொல்லுவார்.
You believe in a God like this.
இது போல தேவனிடத்தில் நீங்கள் நம்பிக்கையாக இருந்தால்,
this is the God Jesus told us our father was.
இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட தேவனை தான் நம்முடைய பிதாவாக நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்.
Then you think some of the bigger problems you are facing he doesn't know about it?
அப்படியானால் நீங்கள் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதைவிட பெரிய பிரச்சனைகளை அவர் அறியாமல் இருக்கிறாரா?
There are many of you facing some type of problem in your home.
உங்களில் அநேகர் உங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு விதமான பிரச்சனையை, சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
even without being any prophet I can say definitely whatever problem it is bigger than losing one hair
ungalku evlo eppadi patta prachanaya irundhalum adu oru mudi vilugira prachanaya kaattalum periya prachanai enbadhai naan teerkarasam illamaleye ungalku solla mudiyum
yeah sure
kandipaga
that is the most unimportant thing one losing one hair
oru mudiyai ilappad enbadhu avlavu mukkiyamatra oru seyal sambhavam
why then if god knows that you think he does not know what is happening to you right now
அதுவே தேவனை தேவன் அறிந்திருந்தால் இப்பொழுது உனக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் அறியாமல் இருக்கிறாரா இல்லையா
many of you have prayed lord jesus I want you to live in my heart
ஆண்டவரே இயேசுவே என்னுடைய உள்ளத்திலே நீர் வாசம் பண்ண வேண்டும் என்பதை அநேகர் ஜெபித்திருக்கிறீர்கள்
haven't you prayed that
இந்த ஜெபத்தை நீங்கள் செய்யவில்லையா
don't you want him to live with you all the time
தேவன் எப்பொழுதும் எங்களோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்ற விருப்பம் இல்லை உங்களுக்கு இல்லையா
he cannot live with you all the time unless there is this continual purification
உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்படுகிற ஒரு சுத்திகரிப்பு இல்லை என்று சொன்னால் அவர் உங்களோடு கூட வாசம் பண்ண முடியாது
the day you say lord I don't want any more purification
இனிமேல் ஆண்டவரே எனக்கு சுத்திகரிப்பு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அந்த நாளிலே
that is the day you are saying lord please leave me and go
ஆண்டவரே தயவு செய்து என்னை விட்டு போய் விடு என்று சொல்கிற நாள் தான் அது
it is the same thing
அதே காரியம் தான் இரண்டும்
ஒன்று I don't want any more purification
இனிமேலும் எனக்கு சுத்திகரிப்பு தேவையில்லை என்று சொல்கிறீர்களா
see this wonderful verse
தர்மியான வாக்கியத்தை பாருங்கள்
Isaiah chapter 33
ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33 ஆம் அதிகாரம்
verse 14
ஏசாயா 33:14
in the middle of that verse
அந்த வசனத்தின் மத்தியிலே
who among us can live with the consuming fire who among us can live with continual burning
ஏசாயா 33:14 பட்சிக்கும் அக்கினிக்கும் முன்பாக நம்மிலே தரித்திருப்பவன் யார் நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மிலே தாபரிப்பவன் யார்
ஓ யூ சே தட் இஸ் ஆல் ஓல்ட் டெஸ்டமென்ட்
இவெல்லாம் பழைய ஏற்பாடு என்று சொல்கிறீர்களா
இஸ் கன்சூமிங் ஃபயர் அண்ட் ஆல் தட்
பட்சிக்கிற அக்கினி என்பது பழைய ஏற்பாட்டு காரியம் என்று சொல்கிறீர்களா
நோ இட்ஸ் நியூ டெஸ்டமென்ட்
இல்லை இது புதிய ஏற்பாடு
ஹூ கேன் லிவ் வித் தி கன்சூமிங் ஃபயர்
பட்சிக்கும் அக்கினிக்கும் முன்பாக தரித்திருப்பவன் யார்
ஹூ கேன் அமங் அஸ் கேன் லிவ் வித் கண்டினியூவல் பர்னிங்
நித்திய ஜுவாலைக்கு முன்பாக தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஜுவாலைக்கு முன்பாக நம்மளை தாபரிப்பவன் யார்
எவர்லாஸ்டிங் பர்னிங்
நித்திய ஜுவாலை எரிகிற காரியம்
இட் நெவர் ஸ்டாப்ஸ்
அந்த எரிவது நிறுவு நிறுத்தப்படவே இல்லை
God is like a fire
தேவன் அக்கினியை போல இருக்கிறார்
and so if you are willing to live with that fire you can have God's dwelling place will be with you forever.
இந்த அக்கினியோடு கூட நீங்கள் வாழ விருப்பமுள்ளவர்களாக இருந்தால் தேவன் என்றென்றைக்கும் உங்களோடு கூட தங்கி இருப்பார்.
That means every day when God shows you something in your life that was not Christ life.
உன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு ஒத்திராத ஒரு காரியம் இருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் இயேசு காண்பிக்கும் பொழுது உணர்த்தும் பொழுது
you say lord that's right.
ஆண்டவரே அது சரிதான்.
I'm sorry.
ஆண்டவரே என்னை மன்னித்து விடும்.
I didn't speak to my husband or wife in a Christ like way.
மனைவினிடத்திலே கணவனிடத்திலே கிறிஸ்துவை போல ஆண்டவரே நான் பேசவில்லை.
You children, you didn't speak to your parents in a Christ like way.
பிள்ளைகளே பெற்றோரிடத்திலே கிறிஸ்துவுக்கு ஒப்பாக பேசவில்லை என்று உணர்கிறீர்களா?
How do you think Jesus as a little boy spoke to Mary?
சிறிய பையனாய் இருக்கும்போது இயேசு எப்படி மரியாளிடத்திலே பேசியிருந்திருப்பார்?
Make that your goal.
இதையே உன்னுடைய இலக்காக வைத்துக்கொள்.
I want to always speak to my parents the way Jesus spoke.
இயேசு எப்படி தம்முடைய பெற்றோரிடத்திலே பேசியிருந்திருப்பார் அதே போலவே நானும் பேச விரும்புகிறேன்.
At home.
குடும்பத்திலே
one day when Jesus left his home
ஒரு நாளிலே இயேசு தம்முடைய வீட்டை விட்டு புறப்பட்டு செல்லும் பொழுது
and he set up his house in Capernaum
கப்பர்நகுமிலே அவர் தன்னுடைய ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தார்
he moved away from Mary
தன்னுடைய பெற்றோரை விட்டு அவர் விலகி சென்றார்
then he told Mary
அப்பொழுது மரியாளை பார்த்து சொன்னார்
now you cannot interfere in my ministry
இனிமேல் என்னுடைய ஊழியத்திலே நீங்கள் தலையிட முடியாது என்று மரியாளை பார்த்து சொன்னார்
you can't even tell me to produce wine here at this marriage
இந்த திருமணத்திலே நீ திராட்சை ரசத்தை இப்பொழுது உற்பத்தி செய்ய வேண்டும் என்றும் கூட சொல்ல முடியாது என்று சொன்னார்
so one day when you get married you move away from your home
ஒரு நாளிலே நீங்களும் திருமணமாகும் பொழுது உங்கள் வீட்டை விட்டு புறப்பட்டு செல்வீர்கள்
then you can tell your parents now dear daddy and mommy please don't interfere in my life now
அப்பொழுது நீங்கள் உங்களுடைய பெற்றோரை பார்த்து அருமையான அப்பாவே அம்மாவே என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் குறுக்கிட வேண்டாம் என்று கண்ணியமாய் சொல்லுங்கள்
that's the example of Jesus
இது இயேசுனுடைய மாதிரி
so we have to purify ourselves all the time
ஆகவே எல்லா நேரங்களிலுமே நம்மை நாமே சுத்திகரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்
now it says in the old testament who can live with such a continual burning
எப்படி நித்திய ஜுவாலைக்கு முன்பாக தாபரிப்பவன் யார்
and it was very difficult in the old testament impossible
பழைய ஏற்பாட்டு காலத்திலே அது கூடாத காரியமாக இருந்தது
all the things he mentions there are only external things
அங்கே சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாமே புறம்பாக உள்ள காரியங்கள்
தான் verse 15 walking righteously speaking with sincerity and all that
15 ஆம் வசனத்திலே பார்க்கிறது போல நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி போன்ற காரியங்கள்
but in the new testament the standard is higher
புதிய ஏற்பாட்டிலே அதனுடைய தரமானது உயர்ந்ததாய் காணப்படுகிறது
It says in Hebrews 12.
எபிரேயர் 12ஆம் அதிகாரம்
verse 28 and 29.
28 29 வசனங்கள்.
He's talking about the new covenant.
புது உடன்படிக்கையை பற்றி பேசுகிறார்.
Verse 24, Jesus is the mediator of a new covenant.
புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசு இருக்கிறார்.
And he tells us some things about those new covenant.
இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே புது உடன்படிக்கையை பற்றி ஒரு சில காரியங்களை அங்கே சொல்கிறார்.
Verse 28.
28ஆம் வசனத்திலே சொல்கிறார்.
This new covenant is a kingdom that cannot be shaken.
இந்த அசைவில்லாத ராஜ்யம் தான் அந்த புது உடன்படிக்கை.
It's like that house built on the rock that cannot be shaken.
அசைக்கப்பட முடியாதபடி கண்மலையிலே அஸ்திவாரம் தோண்டி கட்டப்பட்ட வீட்டை போல.
So then what should we do?
நாம் என்ன செய்ய வேண்டும்?
Let us be grateful that God has given us a place in this kingdom.
நமக்கு இந்த ராஜ்யத்திலே தேவன் நமக்கு ஒரு இடத்தை கொடுத்தபடினாலே நன்றி உள்ளவர்களாய் இருப்போம்.
And in this kingdom let us serve God.
இந்த ராஜ்யத்திலே நாம் தேவனுக்கு ஊழியம் செய்வோம்.
With reverence and awe.
நாம் பக்தியோடும் பயத்தோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்வோம்.
How should I serve God in the new covenant?
புது உடன்படிக்கையிலே தேவனை நான் எப்படி சேவிக்க வேண்டும்?
Reverence and awe.
பயத்தோடும் பக்தியோடும்.
Nowadays in English there are some new choruses that people are singing.
இந்த நாட்களிலே ஆங்கிலத்திலே சில பல்லவிகளை மக்கள் பாடுகிறார்கள்.
I don't know whether in Tamil also that habit has come.
தமிழ்லேயும் இப்படிப்பட்ட பழக்கம் வந்து விட்டதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை.
But it's a very sad direction in which many English Christian hymns or choruses are being written.
ஆங்கிலத்திலே பாடல்கள் இப்பொழுது இயற்றப்படுகிற பாடல்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கிற திசையானது ஒரு துக்கமான காரியமாக இருக்கிறது. தவறான திசையிலே போய் கொண்டிருக்கிறது.
They singing songs to Jesus which are the same spirit as this film songs where some girl is singing to a boy.
சினிமா காட்சிகளிலே ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து பாடுவது போல வார்த்தைகள் அமைக்கப்பட்டு இயேசுவுக்கு ஒரு விசுவாசி பாடுகிறார்.
There's no reverence there.
அங்கே பக்தி இல்லை.
And whenever I hear that type of song in CFC, I say, we don't want to sing that here anymore.
எப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட பாடலை CFC லே கேட்கிறதை பாடுகிறதை நான் கேட்கிறேனோ உடனே நான் சொல்லிவிடுகிறேன், இப்படிப்பட்ட பாடலை இனிமேல் பாடக்கூடாது.
Because young people don't have discernment.
வாலிபர்களுக்கு பகுத்தறிய கூடிய அந்த அறிவு இல்லை.
They think this is wonderful to sing songs like this to Jesus.
ஆகவே இது போன்ற பாடல்களை இயேசுவுக்கு பாடுவது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்று அதிலே அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள்.
We don't sing songs to Jesus like some boy sings to a girl.
ஒரே காதலன் காதலியை பார்த்து பாடுகிறது போல நாம் இயேசுக்கு பாடலை பாட முடியாது.
He is our husband but he is also our God.
அவர் நம்முடைய கணவர் தான் ஆனால் மனவாளன் தான் ஆனால் அதே சமயத்தில் அவர் நம்முடைய தேவன்.
I must offer him service with reverence.
ஆகவே அவருக்கு பயத்தோடு நான் ஆராதனை செய்ய வேண்டும்.
The more you know the Lord, the more reverence you'll have for him.
இந்த அளவுக்கு அதிகமாக தேவனை அறிந்திருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் பயத்தோடும் பக்தியோடும் இருப்பீர்கள். ஏன்?
Because it says because verse 29 our God is a consuming fire.
ஏனென்றால் 29ஆம் வசனம் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார்.
So that is not Old Testament, this is New Testament.
இது பழைய ஏற்பாடு அல்ல, இது புதிய ஏற்பாடு.
In the new covenant,
புது உடன்படிக்கையிலே.
Oh, with verse 24 Jesus is the mediator.
இந்த புதிய உடன்படிக்கைக்கு தான் இயேசு மத்தியஸ்தராக இருக்கிறார்.
And in this new covenant our God is a consuming fire.
இந்த புது உடன்படிக்கையிலே நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார்.
God still dwells in the burning bush.
தேவன் இன்னுமாய் எரிகிற முச்சடியிலே வாசம் பண்ணுகிறார்.
My heart must be like a burning bush.
என்னுடைய இதயமானது எரிகிற முச்சடியை போல இருக்க வேண்டும்.
All the germs are burnt up. Do you think one germ could live inside that burning bush?
அந்த எரிகிற முச்சடியிலே ஏதாவது ஒரு கிருமி உயிரோடு தப்புமா? எல்லாம் எரிந்துவிடும்.
There may have been 1,000 germs in that bush before God came into that bush.
தேவன் அந்த முச்சடியில் வருவதற்கு முன்பதாக ஆயிரக்கணக்கான கிருமிகள் இருந்திருக்கலாம்.
But as soon as God came, all those germs were burnt up.
தேவன் அந்த முச்சடிக்கு வந்த மாத்திரத்திலே அந்த கிருமிகள் எல்லாம் எரிந்து போய்விட்டது.
My heart must be like that.
என்னுடைய இதயம் அப்படித்தான் இருக்க வேண்டும்.
I am so sad when I see brothers and sisters who have wrong attitudes towards other people.
தவறான மனப்பான்மையுடைய சகோதர சகோதரிகளை பார்க்கும் பொழுது, மற்றவர்கள் மீது இருக்கிறதை பார்க்கும் பொழுது நான் துக்கப்படுகிறேன்.
But what is more sad is those brothers and sisters are not disturbed by it.
அதைவிட அதிக துக்கமான காரியம் என்னவென்றால் அப்படிப்பட்ட மனப்பான்மை வைத்துக் கொண்டு அதனால எந்த ஒரு சலனமும் அடையாமல்
இருக்கிறார்களே.
கணவனோடோ மனைவியோடோ ஐக்கியப்பட முடியாமல் இருக்கிறபடினாலே உங்களுடைய உள்ளத்திலே ஒரு கலக்கம் ஏற்படவில்லையா?
That is a germ.
அது ஒரு கிருமி.
That you can't have fellowship with your husband or wife.
கணவனோடு மனைவியோடு ஐக்கியப்பட முடியவில்லை என்று சொன்னால் அது ஒரு கிருமி.
The fire of God has to burn up that germ.
தேவனுடைய அக்னியானது அந்த கிருமியை எரித்து விட வேண்டும்.
Kill it.
அது கொலை செய்யப்பட வேண்டும்.
You have a disturbance in your heart when you can't have fellowship with the brother.
சகோதரரோடு கூட ஐக்கியப்பட முடியாம இருக்கும்போது ஐக்கியப்பட முடியவில்லை என்று சொன்னால் உள்ளத்திலே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துகிறதா?
You think that's God's will?
அது தேவ சித்தம் என்று எண்ணுகிறீர்களா?
Supposing your bone is broken in your arm.
உங்களுடைய கையிலே எலும்பு உடைந்து விட்டது.
You fell down somewhere, the bone is broken.
நீங்கள் கீழே விழுந்து விட்டீர்கள், உங்களுடைய கை உடைந்து விட்டது.
That's not a disease.
அது ஒரு வியாதி அல்ல.
Broken bone is not a disease.
கை உடைந்து விட்டது என்று சொன்னால் அது ஒரு வியாதி அல்ல.
It's just broken.
உடைந்து விட்டது.
So what do you do?
என்ன செய்வீர்கள்?
It's okay, it's broken, what to do?
கை உடைஞ்சிருச்சு என்ன செய்வது?
And you leave it like that.
அப்படியே விட்டு விடுகிறீர்கள்.
You'll never do it. You'll never do it like that.
நீங்கள் அப்படி செய்யவே மாட்டீர்கள்.
You'll be in such pain.
அவ்வளவு வேதனை வலி இருக்கும்.
You cannot do anything.
ஒன்றுமே உங்களால செய்ய முடியாது.
Anytime you try to do something, this pain is there.
ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் முற்படும் பொழுது அங்கே வலி வந்து விடுகிறது.
You can't eat, you can't sleep because of this pain.
இந்த வேதனையினாலே உங்களால சாப்பிட முடியவில்லை, தூங்க முடியவில்லை.
And we all love our body so much.
நாம் எல்லாரும் நம்முடைய சரீரத்தை அந்தளவாய் நாம் நேசிக்கிறோம்.
You will immediately go to hospital, get some plaster.
உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு சென்று மாவு கட்டு போடுவீர்கள்.
Or go to Puttur or somewhere and get it done.
அல்லது புத்தூருக்கு போய் மாவு கட்டு போடுவீர்கள்.
You will do something.
ஏதாவது ஒன்றை செய்வீர்கள்.
But when fellowship with a brother is broken,
ஆனால் ஒரு சகோதரனோடு கூட உள்ள ஐக்கியம் உடைபடும் பொழுது,
what to do, brother?
என்ன செய்வது சகோதரரே?
I'm all right.
நான் நன்றாக தான் இருக்கிறேன்.
Problem is with the other person.
பிரச்சனை அந்த மற்ற சகோதரனிடத்திலே தான்.
You go to the other person.
அந்த சகோதரத்திலே போனால்,
I'm all right.
நான் நன்றாக தான் இருக்கிறேன்.
Problem is with the other person.
பிரச்சனை இவரிடத்திலே தான்.
It's like this broken bone saying, I'm all right. The problem is the other one. That one only fell down and broke.
இந்த கையை உடைந்து விட்டது. இந்த எலும்பு உடைவுக்கு இந்த பக்கம் இருக்கிற எலும்பு, நான் நன்றாக தான் இருக்கிறேன், இந்த கை தான் உடைந்து, இந்த எலும்பு தான் உடைந்து விட்டது என்று சொல்கிறேன்.
The other one says, no, I'm all right. This one only fell down and broke. What to do?
இந்த எலும்பை கேட்டால் நான் நன்றாக தான் இருக்கிறேன், இவன் தான் கீழே விழுந்து உடைத்து விட்டான் என்று சொல்கிறது.
You know what both of them need to do?
ரெண்டு பேருமே என்ன செய்கிறாள் என்று தெரியுமா?
They both need to listen to their head.
ரெண்டு பேரும் தலைக்கு செவி கொடுக்க வேண்டும்.
Please go to the doctor.
டாக்டரிடத்தில் போங்கள். நீங்கள் சண்டை போட வேண்டாம்.
You can, this will be all right.
இது சரியாக்கப்பட முடியும்.
It's not such a big thing that cannot be cured. It just needs a little rest and it'll be all right.
குணமாக்கப்பட முடியாத ஒரு வியாதி அல்ல. அதற்கு நீங்கள் சரியாக வைத்து கட்டு போட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்தால் அது சரியாகிவிடும்.
You'll be able to function much more effectively.
அப்பொழுது குணமான உடனே அது மிகவும் நேர்த்தியாக செயல்பட முடியும்.
You think the devil wants you to do that?
இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று பிசாசு விரும்புகிறானா?
No.
இல்லை.
There are many husbands and wives who are not listening to the head.
அநேக தம்பதியர்கள் இருக்கிறார்கள், கணவன்மார் மனைவிமார் தலைக்கு செவி கொடுப்பது.
There are many brothers and many sisters who don't listen to the head.
அநேக சகோதரர்கள், அநேக சகோதரிகள் இருக்கிறார்கள் தலைக்கு செவி கொடுப்பதில்லை.
They don't care that in the body of Jesus a bone is broken.
கிறிஸ்துவின் சரீரத்திலே எலும்பு முறிவுபட்டிருக்கிறதை குறித்து சற்றேனும் அக்கறை இல்லை.
If we find it very difficult to fellowship with certain people whose doctrines are all different,
சில மக்களுடைய உபதேசங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கிறது, அவர்களோடு கூட ஐக்கியப்படுவது கடினமா இருக்கிறது என்றால்,
I can understand that. We can love them.
அதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் அவர்களை நேசிக்கலாம்.
We can love everybody.
எல்லாரையும் நாம் நேசிக்க முடியும்.
We can't work together with everybody.
ஆனால் எல்லாரோடும் கூட சேர்ந்து நாம் ஊழியம் செய்ய முடியாது.
But what when we agree on all the doctrines?
எல்லா உபதேசத்திலுமே நாம் ஒத்துக்கொள்கிறோம். அப்பொழுது காரியம் என்ன?
Then what is the problem?
அப்பொழுது பிரச்சனை என்ன?
Then the only problem is my big self.
அப்பொழுது இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னவென்றால் என்னுடைய பெரிய சுயம்.
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
can you dwell with this continuous burning?
தொடர்ந்து எரிகிற இந்த நித்திய ஜ்வாலையிலே வாசம் பண்ண முடியுமா? தங்கி தாபரிக்க முடியுமா?
Every branch and twig in that bush was burning.
அந்த முச்செடியிலே உள்ளதான ஒவ்வொரு கிளையும் ஒவ்வொரு கிளையும் எரிந்து கொண்டே இருக்கிறது.
I have many times wanted to say, I've said, Lord, I want to be like that burning bush.
அநேக சமயத்திலே ஆண்டவரே, நான் இதே போல எரிகிற முச்செடியா இருக்க வேண்டுமே என்று சொல்லியிருக்கிறேன்.
You know what is the result of being like the burning bush?
அந்த பச்சிக்கிற ஜ்வாலித்து எரிகிற முச்செடி போல இருப்பதனுடைய ஆதாயம் என்ன?
From the middle of that bush, God speaks.
அந்த முச்செடியின் நடுவிலிருந்து கர்த்தர் பேசுகிறார்.
And Moses stops and listens.
மோசே அங்கே தரித்து நின்று கவனிக்கிறார்.
When you are like a burning bush,
நீ ஒரு எரிகிற முச்செடி போல இருக்கிறாயா?
From you God will speak.
உன்னிலிருந்து தேவன் பேசுவார்.
Not just a sermon.
பிரசங்கம் அல்ல.
Even in your home, if you speak few words to somebody who comes to your home,
உங்களுடைய குடும்பத்துக்கு வருகிற ஒரு நபரிடத்தில் ஒரு சில வார்த்தைகளை பேசினாலே போதும்.
You read in Exodus 3, God did not give Moses a big sermon.
யாத்ராம் 3 அதிகாரத்திலே பாருங்கள், தேவன் மோசேவுக்கு ஒரு பெரிய பிரசங்கத்தை செய்யவில்லை.
Few words.
ஒரு சில வார்த்தைகள் தான்.
Just 2-3 minutes, that's all.
2 அல்லது 3 நிமிடங்கள் மட்டுமே.
you know 2-3 minutes so powerful.
2-3 nimidangal evlo vallamiyana oru seidhiya
irukkirathu. When God is dwelling in you, 2-3 minutes that you speak will be so powerful to somebody who visits your home.
Devan ungalidile vaasam pannumbodhu ungalidile vandu varakudiya paarvaiyalidile neengal pesumbodhe devan avlavai avargalai aashirvadhikka mudiyum.
And people will stop because they are listening to God.
Devanukke sevi kodukkirapadinale tharithu nindru viduvargal.
For many years I have wanted to be like that.
Aneega aandugalaga naan idu pola irukka vendum endru vaangirukiren.
Make me like a burning bush.
Andavare pachithu erigira jwa muchadai pola enai maatrum.
Even if nobody wants to live with a continual burning, I want to live with a continual burning.
Todarndu erigira nithya jwalaikkule yaarum thaabarikka virumbavittalum aandavare naan ange thaabarikka virumbugiren.
I don't want one sin in my heart.
Enrudey irudhayathile oru paavam kuda irukka virumbavillai.
In my thought,
enrudey ennangalile,
in my word,
enrudey vaarthigalile,
my deeds,
enrudey kriyigalile,
my attitude to anybody,
mattrum meedhu enakku irukkudiya manappanmaiyile,
I am willing to go and humble myself and ask forgiveness from anybody in the world.
இந்த உலகத்துல யாரிடத்துல வேண்டுமானாலும் போய் மன்னிப்பு கேட்க கூடிய அளவுக்கு நான் என்னை தாழ்த்துவேன்.
From a child I am willing to ask forgiveness.
ஒரு குழந்தையிடத்திலே கூட போய் நான் மன்னிப்பு கேட்க ஆயத்தமா இருக்கிறேன்.
Beggar on the street I'll go and ask forgiveness.
தெருவிலே போய் கொண்டிருக்கக்கூடிய பிச்சைக்காரனிடத்திலே கூட மன்னிப்பு கேட்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்.
I want to live with a continual burning.
தொடர்ந்து எரியக்கூடிய அக்கினி ஜுவாலையிலே நான் வாழ விரும்புகிறேன்.
I want all pride to be burnt up from my life 100%.
100%க்கு 100 என்னோட எல்லா பெருமையும் எரிந்து விடும்படியாக நான் விரும்புகிறேன்.
I don't want to be 99% humble.
நான் 99% கூட நான் தாழ்மையா இருக்க விரும்பவில்லை.
I want to be as humble as Jesus was.
இயேசு இருந்தது போலவே நானும் தாழ்மையா இருக்க விரும்புகிறேன்.
Hands out, burn up all in pride from my life, Lord.
என்னுடைய வாழ்க்கையில் எல்லா பெருமையும் ஆண்டவரே எரித்து விடும்.
I don't want to sin once with my eyes.
என்னுடைய கண்களில் ஒரு முறை கூட நான் பாவம் செய்ய வேண்டாம் ஆண்டவரே.
If I do, I want to repent immediately.
அப்படி பாவம் செய்வேனானால் உடனடியாக நான் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரே.
Repent and repent and repent and repent till I stop doing it.
நான் அதை செய்வதை நிறுத்தும் வரை ஆண்டவரே தொடர்ந்து மனம் திரும்பி கொண்டே இருக்க வேண்டும்.
You have a burning desire like that.
இப்படி பட்சித்து எரியக்கூடியதான ஒரு ஆசை வாஞ்சி உங்களுக்குள்ள இருக்கிறதா?
I tell you, God will speak from your midst.
உங்களுடைய மத்தியிலிருந்து தேவன் பேசுவார்.
God doesn't speak through people studying the Bible.
வேதத்தை படிக்கிறவர்கள் மூலமாக தேவன் பேசுவதில்லை.
Nowadays, by God's grace, the words that we speak are going through DVD and internet through all over the world.
இந்த நாட்களிலே தேவனுடைய கிருபையினாலே நாம் பேசக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் டிவிடியின் மூலமாக இணையதளத்தின் மூலமாக உலகத்தில் பல பகுதிகளுக்கு செல்கிறது.
Lot of people are listening to it. Praise the Lord.
அநேகர் தேவனுக்கு இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
Some people their life is being changed.
ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுகிறது.
But some people are listening to it only to get some points for a message for them to preach somewhere.
ஆனால் ஒரு சில தாங்கள் பிரசங்கிப்பதற்கு குறிப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே கவனிக்கிறார்கள் செய்திகளை.
Yeah, there are many pastors like that.
இது போல அநேக பாஸ்டர்மார்கள் இருக்கிறார்கள்.
But you know, there's a lot, it won't be God speaking.
அது தேவனே பேசுகிறது போல இருக்காது.
It will be like a man trying to imitate God speaking.
தேவன் பேசுவதை போல ஒரு மனிதன் பாசாங்கு செய்கிறானே அதே போல தான் இருக்கும்.
But if you allow God to purify you inside and he dwells in you like a burning bush.
ஆனால் தேவன் உங்களை சுத்திகரிக்க நீங்கள் அனுமதிக்கும் பொழுது அவர் உங்களுக்குள்ளாக எரிகிற முச்சடியாக இருக்கும் பொழுது
God himself will speak through you.
அப்பொழுது தேவனே உங்கள் மூலமாக பேசுவார்.
This is wonderful when Jesus said you shall be my witnesses.
நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று இயேசு சொல்லும்பொழுது
the picture I have in my mind is
என்ன மனதில் இருக்கக்கூடிய காட்சி என்ன தெரியுமா?
Burning bush.
எரிகிற முச்சடி.
Not just speaking but பேசுவது
மட்டுமல்ல
being a witness.
சாட்சியாக இருப்பது.
Burning bush.
எரிகிற முச்சடி.
Burning with the purity and the humility of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தோடும் தாழ்மையோடும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய முச்சடி.
Burning with the love and compassion of Jesus for people.
ஜனங்களுக்கு இயேசுவினுடைய அன்பும் மனதுருக்கமும் கொண்டு எரியக்கூடிய ஒரு முச்சடி.
All wrong attitudes being burnt up.
எல்லா தவறான மனப்பான்மையுமே எரிந்து விடுகிறது.
Dwelling with continuous burning.
தொடர்ந்து எரியக்கூடிய நித்திய ஜுவாலிலே வாசம் பண்ணுகிறது தாபரிப்பது.
That is God's dwelling place.
இதுதான் தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலம்.
I'm sorry to say that.
நான் சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன்.
Many believers don't want.
அநேக விசுவாசிகளுக்கு தேவன் வாசம் பண்ணுவதற்கு அவர்கள் விருப்பம் இல்லை.
Just say Christ has come into my heart.
இயேசு உள்ளத்திலே வந்திருக்கிறார் என்று சொல்வார்கள்.
But you don't see the brokenness.
ஆனால் அங்கே அந்த நொறுங்குதலை பார்க்க முடியவில்லை.
Which they had when they were first converted.
முதலாவது மனம் திரும்பின நாளில் அவர்களுக்கு இருந்ததான அந்த நொறுங்குதல் இப்பொழுது இல்லை.
My dear brothers and sisters.
என் அருமையான சகோதர சகோதரிகளே.
Think back to that day when you were converted.
நீங்கள் மனம் திரும்பின அந்த நாளை எண்ணி பாருங்கள்.
How quick you were to receive correction.
அன்றைக்கு மனதை சீர்திருத்தலை ஏற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு தீவிரமாக இருந்தீர்கள்.
How quick you were to go to God and with a, when you had a small prick in your conscience.
உங்களுடைய மனசாட்சியிலே சிறு குத்தல் வரும்பொழுதே எவ்வளவு தீவிரமாக தேவனிடத்தில் சென்றீர்கள்.
Now you can do so many wrong things, say so many wrong things and it doesn't even prick your conscience.
எவ்வளவு தவறுகளை சொல்கிறீர்கள், தவறுகளை செய்கிறீர்கள் ஆனாலும் மனசாட்சி குத்தப்படுவதில்லை.
What does that prove?
இது எதை நிரூபிக்கிறது?
Shall I tell you?
நான் சொல்லட்டுமா?
The fire has gone.
அக்கினி விலகி விட்டது.
You can sit in CFC, but the fire is gone from
CFC. சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் அக்கினி போய் விட்டது.
Your glory is now.
உன்னுடைய மகிமை இப்பொழுது என்ன?
I belong to a good church.
நான் நல்ல சபையை சேர்ந்தவன்.
I have got the finest doctrine.
எனக்கு நேர்த்தியான உபதேசங்கள் கிடைத்திருக்கிறது.
You can have the finest doctrine and go to hell.
நேர்த்தியான உபதேசத்தை வைத்துக்கொண்டே நேரடியாக நரகத்துக்கு செல்ல முடியும்.
Pharisees had all the right doctrine and they went to hell.
பரிசேயர்களுக்கு நேர்த்தியான உபதேசம் இருந்தது, அவர்கள் எல்லாரும் நரகத்துக்கு சென்றார்கள்.
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
let there be a great longing in your heart that God will dwell with you.
தேவனோடு வாசம் பண்ண வேண்டுமே என்கிறதன ஒரு பெரிய தாகம் ஏற்படட்டும்.
That is the most important thing.
இதுதான் மிக முக்கியமான காரியம்.
God himself will speak through you.
தேவனே உங்கள் மூலமாக பேசுவார்.
Again, I'm not talking about standing in a pulpit.
மீண்டும் நீங்கள் இங்கே நின்று பேசுவதை குறித்து நான் சொல்லவில்லை.
That is a special calling.
இது ஒரு விசேஷித்த அழைப்பு.
God gives it to one in a thousand people.
ஆயிரம் பேர்களிலே ஒருவருக்கு தேவன் அப்படிப்பட்ட வரத்தை கொடுக்கிறார்.
God may give me a gift, he may not give it to another 1000 people.
தேவன் எனக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறார், ஆனால் அதை 1000 பேருக்கு அவர் கொடுக்காமல இருக்கலாம்.
That is not God. God can speak in your home.
ஆனால் உங்களுடைய குடும்பத்திலே தேவன் பேச முடியுமே.
God can speak through you through a visitor who comes to your home.
உங்களுடைய வீட்டிற்கு வரக்கூடிய ஒருவரிடத்திலே தேவன் பேச முடியுமே.
When I talk about God speaking, I'm not just talking about the pulpit.
ஆகவே தேவன் பேசுகிறார் என்று சொல்லும் பொழுது பிரசங்க மேடையிலிருந்து போதிக்கிற காரியங்களை குறித்து நான் சொல்லவில்லை.
I have that type of calling, so I want God to speak to me when I'm in the pulpit.
எனக்கு அப்படிப்பட்ட அழைப்பு இருக்கிறபடினாலே நான் மேடையில் நிற்கும் பொழுது தேவனோடு
Honestly,
தேவனிடத்தில் ஒரே ஒரு காரியத்தை நேர்மையா நீங்கள்
சொல்லுங்க.
ஒரே ஒரு காரியத்தை,
லார்ட்,
ஆண்டவரே,
I want to dwell with the continuous burning in my life.
என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து எரிகிற அக்கினியிலே நான் வாசம் பண்ண வேண்டும்.
See what it says in 2 Corinthians 7.
2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்க.
2 Corinthians chapter 7.
2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம்.
It says here that we must cleanse ourselves, verse 1, from all filthiness of the flesh and spirit.
மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு என்று 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2 கொரிந்தியர் வாசிக்கிறோம். ஏன்?
Because it says in the same verse we have this wonderful promises.
இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே.
Why should we cleanse ourselves?
ஏன் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும்?
Because we have these wonderful promises.
இப்படிப்பட்ட அற்புதமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே.
Which promise?
எந்த வாக்குத்தத்தம்?
What is the number one promise?
முதலாவது வாக்குத்தத்தம் என்ன?
Verse 16 of chapter 6.
6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
God says I will dwell in them and walk among them.
நான் அவர்களுக்குள்ளே வாசமணி அவர்களுக்குள்ளே உலாவுவேன்.
Oh, Almighty God is going to come and dwell in me.
ஓ சர்வவல்லமுள்ள தேவன் எனக்குள்ளாக வந்து வாசம் பண்ண போகிறார்.
What a fantastic promise that is.
என்ன அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் இது.
Today people are thinking, oh, God is going to bless me with another increase, double my salary.
இன்றைக்கு மக்கள் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தை எதிர்பார்க்கல என்று சொன்னால் என்னுடைய சம்பளம் இரட்டிப்பாக மாற வேண்டும்.
He's going to bless me with a bigger house.
எனக்கு பெரிய வீட்டை ஆண்டவர் கொடுக்க போகிறார்.
He's going to give me a car.
எனக்கு காரை கொடுக்க போகிறார்.
You can get 100 cars.
நீங்கள் 100 கார் வேண்டாமா
வாங்கிக்கலாம்.
100 வீடுகளை வேண்டாமா வாங்கிக்கலாம்.
10 times your salary.
உங்களுடைய சம்பளம் 10 மடங்கு அதிகமாகலாம்.
That is rubbish compared to God dwelling with you.
தேவன் உங்களோடு கூட வாசம் பண்ணுகிறதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இவையெல்லாம் குப்பை.
What all stupid rubbish today's Christians are running after.
இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட குப்பையின் பின்னாக ஓடிக்கொண்டிருக்க
All the churches have started preaching that.
எல்லா சபைகளுமே கிட்டத்தட்ட இவங்களை பிரசங்க ஆரம்பித்து
விட்டது. Because they know that believers are only interested in earthly things.
விசுவாசிகளுக்கு விருப்பம் எல்லாம் பூமிக்குரிய காரியம் தான் என்பதை அந்த போதகர்கள் அறிந்திருக்கிறபடியால.
They want physical healing.
அவர்கள் சரீர சுகம் வேண்டும்.
But what about God dwelling and purifying their inner being?
ஆனால் அவருடைய உள்ளாக தேவன் வந்து வாசம் பண்ணி அவர்களை சுத்திகரிக்கக்கூடிய காரியம் என்ன யார் விரும்புகிறார்கள்?
You tell me, is there a greater promise that God can give me than this?
இதைக் காட்டிலும் மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுக்க முடியுமா என்று நீங்கள் சொல்லுங்கள்.
You tell me which is better.
எது மேன்மையானது என்று நீங்கள் சொல்லுங்கள் தேவனிடத்தில் சொல்கிறார்
I will dwell in you
நான் உனக்குள்ளாக வாசம் பண்ணுவேன்
or you will dwell in a 10 bedroom house which is
அல்லது நீ 10 படுக்கை அறை கொண்ட வீட்டிலே வாசம் பண்ணுவாய் எது மேன்மையான வாக்குத்தத்தம்
which do you want
உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் வேண்டும்
I say Lord I am willing to sleep in the railway station you come and dwell in me
ஆண்டவரே ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல கூட நான் படுத்து தூங்க ஆயத்தமா இருக்கிறேன் ஆனால் நீர் என்னிடத்திலே வாசம் பண்ண வேண்டும்
I said that to God when I left the navy
நான் கப்பற்படையை வேலையை விட்ட பொழுது அதை நான் தேவனிடத்திலே சொன்னேன்
I said I don't want money
ஆண்டவரே
I don't want money
ஆண்டவரே எனக்கு பணம் வேண்டாம்
I want to serve you
நான் உங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும்
I have no place to sleep I said this to the Lord I will sleep in the railway station.
எனக்கு தூங்குவதற்கு ஒரு இடம் கூட இல்லை என்று சொன்னால் ஆண்டவரே நான் ரயில்வே ஸ்டேஷனிலே படுத்து தூங்குறேன்.
But I want you to dwell in me.
ஆனால் நீர் என்னிடத்திலே வாசம் பண்ண வேண்டும்.
I say the 43 years later I say the same thing.
43 ஆண்டுகள் ஆகி விட்டது இன்றைக்கும் அதே காரியத்தை சொல்கிறேன்.
I am willing to sleep in the railway station.
நான் ரயில்வே ஸ்டேஷனிலே கூட போய் படுத்து தூங்குறது ஆயத்தம்.
I don't want house or land or money.
எனக்கு வீடோ நிலமோ பணமோ வேண்டாம்.
I want God to dwell in me.
ஆனால் தேவனிடத்திலே வாசம் பண்ண வேண்டும்.
I want to be like a burning bush to the end of my life.
என்னுடைய வாழ்க்கை முடிவு பரியந்தம் நான் எரிகிற முட்செடி போல இருக்க வேண்டும்.
I want God to speak through me. Even when I'm speaking to people for 2 minutes
இரண்டு நிமிடங்களே நான் மக்களிடத்தில் பேசினாலும் கூட தேவன் என் மூலமாய் பேச வேண்டும்
you seek you will get what you ask for
நீங்கள் தேடினால் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்
you ask for earthly things you get that
பூமிக்குரிய காரியத்தை கேட்கும் பொழுது பூமிக்குரிய காரியத்தை தான்
பெற்றுக்கொள்வீர்கள் you're satisfied with that earthly thing it's okay
பூமிக்குரிய காரியத்திலேயே நீங்கள் திருப்தி பட்டு விட்டால் சரி
you won't get anything more
அதை காட்டிலும் அதிகமாக உங்களுக்கு ஒன்றும் கூடுதல் கிடைக்காது
you ask for that you get it and you're happy
சுகம் வேண்டும் என்று கேட்கிறீர்கள் கிடைத்து விட்டது சந்தோஷமாக இருக்கிறீர்கள்
for the rest of your life you testify oh jesus heal me from some sickness
வா வாழ்க்கை முடிவு பெறுந்த ஆண்டவர் இந்த வியாதியிலிருந்து சுகம் கொடுத்து விட்டார் என்று சாட்சி சொல்லிக் கொள்ளே போங்கள்
praise the lord
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
but ஆனால் is god dwelling in you
தேவனுடைய வாசம்
உள்ளதா are you a burning bush
நீ எரிகிற முட்செடியா இருக்கறாயா
you are not
இல்லையா
and you are just satisfied that jesus healed you of some sickness
ஆனால் ஏதோ வியாதியிலே தேவனை குணமாக்கி விட்டார் என்பதனால திருப்தி பட்டு விட்டீர்களா
I've seen so many pastors and preachers testify
अनेक பாஸ்டர்மார்களும் பிரசங்கியாரும் சாட்சி சொல்றத நான் கேட்டிருக்கிறேன்
oh I gave up everything for the lord
நான் தேவனுக்கென்ற எல்லாவற்றையும் விட்டு விட்டேன்
for so many years god has taken care of all my financial needs
अनेक ஆண்டுகளாக தேவனுடைய பண தேவையை சந்தித்திருக்கிறார்
praise the lord
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சகோதரரே
also testify
நானும் அதை சாட்சி சொல்ல முடியும்
but that is to me like a drop in the ocean
அது என்னை பொறுத்தவரையிலே பெரிய கடலிலே இருக்கக்கூடிய சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொட்டு தண்ணீர்
provided my needs for 43 years without my asking anybody
நான் யாரையும் கேட்காமலே 43 ஆண்டுகளாக தேவனுடைய சந்த தேவையை சந்தித்திருக்கிறார்
God took care of my children educated them fed them clothed them without my asking anybody
நான் கேட்காம யாரத்திலும் கேட்காமலே தேவனுடைய பிள்ளைகளை பராமரித்திருக்கிறார் போஷித்திருக்கிறார் படிக்க வைத்திருக்கிறார்
that's a good testimony
அது நல்ல சாட்சி தான்
but it's only a drop in the ocean
சமுத்திரத்திலே அது ஒரே ஒரு துளி நீர் மட்டுமே
what is the rest of the ocean
மீதி உள்ள சமுத்திரத்திலே மீதி உள்ள காரியம் என்ன
God promised to dwell in me.
தேவன் என்னிலே வாசம் பண்ண முடியாய் வாக்கு பண்ணியிருக்கிறார்.
He has dwelt in me.
அவர் என்னிலே வாசம் பண்ணியிருக்கிறார்.
I am dwelling with a continuous burning.
நித்திய ஜ்வாலை எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய அக்கினிலே வாசம் பண்ணிக் கொண்டிருக்கிறேன்.
He speaks through me.
அவர் என் மூலமாக பேசுகிறார்.
All the time.
எல்லா நேரங்களிலேயும்.
And his words are words of power and blessing to his people.
அவருடைய வார்த்தையானது ஆசீர்வாதத்தின் வார்த்தை, வல்லமையின் வார்த்தையாய் ஜனங்களுக்கு வருகிறது.
That is what I wanted more than anything else.
மற்ற எல்லா காரியங்களை காட்டிலும் இதை தான் வேண்டும் என்று நான் விரும்பினேன்.
I'll tell you something.
நான் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
All of you sitting here.
இங்க உட்கார்ந்திருக்கக்கூடிய எல்லாரும்
the thing in your life which you want more than anything else god will give you that
endha kaarai kaattilum enak idhu dhaan vendum endra edhai kekkillo adhai devan ungalku tharuvar
you want a job more than anything else that's all you'll get
ella kaariyai kaattilum enak oru velai kedithal podum endra solugiralla devan adhai dhaan tharuvar
you want god to take care of all your financial needs that's all you want god will take care of you
edhai kaattilum enudaiya panathai sandhikapattal podum endra solnal devan adhai sandhipar
you are happy that god has okay educated your children they got good jobs they got married they're all right
பிள்ளைகள் எல்லாம் படித்தார்கள் நல்ல படிப்பு படித்து விட்டார்கள் திருமணம் ஆகிவிட்டது செட்டில் ஆகிவிட்டார்கள் எல்லாரும் சந்தோஷமா
இருக்கிறீர்கள்
பிள்ளைகளை ஒருவர் கூட சீஷன்
கிடையாது
பிள்ளைகளை ஒருவர் கூட தேவனுக்கு என்று முழு இறுதி முடிவுகளா இல்லை
and you are happy like the worldly person
உலக நபரை போல நீங்களும் திருப்தியாய் ரம்யமா இருக்கிறீர்கள்
I educated my children
என் பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுத்து விட்டேன்
I got them married
என் பிள்ளைகளை எல்லாம் திருமணம் செய்து முடித்து விட்டேன் கரை ஏற்றி விட்டேன் இப்பொழுது சந்தோஷமா இருக்கிறேன்
now I can retire peacefully
இப்பொழுது நான் சமாதானமாக வேலை ஓய்வு பெற முடியும்
My children are also married.
என்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் திருமணம் ஆகிவிட்டது.
They've got good jobs.
அவள் எல்லாருக்கும் நல்ல வேலை கிடைத்திருக்கிறது.
I'm not happy with that.
அதிலே எனக்கு சந்தோஷம் இல்லை.
You know my prayer?
என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா?
Lord make all my children burning bushes for you.
ஆண்டவரே என்னுடைய எல்லா பிள்ளைகளும் உமக்கென்று பற்றி எரிகிற அக்னி பற்றி முட்செடி போல இருக்க வேண்டும்.
I've started praying for my grandchildren now.
இதையும் கவனிங்கள். இப்போ என்னுடைய பேர பிள்ளைகளுக்கும் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டேன்.
2 3 இயர்ஸ் ஓல்ட்
அவங்களுக்கு 2 3 வயசாக வருது.
ஆண்டவரே, grow up to serve you, to be your witness.
ஆண்டவரே, அவள் இப்பொழுதே வளரும் பொழுதே உமக்கு என்று சாட்சியாக உமக்கு பணி செய்யக்கூடியவளாக மாற்ற ஆண்டவரே ஜெபிக்க ஆரம்பித்து விட்டேன்.
That is the most important thing that we are to hear on earth for.
நான் இங்கே தேவனிடத்தில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான காரியம் இதுதான் என்பதை அறிந்திருக்கிறேன்.
What do you pray in secret for your children and grandchildren?
உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவும் அந்தரங்கத்தில் எதற்காக ஜெபிக்கிறீர்கள்?
That is an indication of what you really believe is the most important thing in life.
உண்மையாலுமே வாழ்க்கையிலே மிக முக்கியமான காரியம் என்ன என்பதை நீங்கள் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்களே, இதுதான் நிரூபணம்.
Are you satisfied? My children are baptized.
எங்களுடைய பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுத்துட்டு
சந்தோஷப்படுறீங்களா? Worried, worried, worried so many times. My children are not baptized. My children are not baptized.
பிள்ளைகள் அபிஷேகம் பெறவில்லையே, பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுக்கவில்லையே, எடுக்கவில்லையே என்று சொல்லி கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறீர்கள்.
What will people church in the church think about me?
என்னை குறித்து சபையில என்ன எண்ணுவார்கள் எல்லாரும்?
You are more worried about what people think about you because your children are not baptized.
உங்களுடைய பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுக்காதபடினாலே உங்களை குறித்து மக்கள் என்ன எண்ணுவார்களோ என்பதை குறித்து தான் உங்களுக்கு கவலை.
Now all your children are baptized.
இப்ப உங்க எல்லா பிள்ளைகளும் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க.
Thank God.
அப்பா, ஆண்டவருக்கு நன்றி.
What sort of Christian are you?
எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களா இருக்கிறீர்கள் நீங்கள்?
You don't want them to be a burning bush for God?
தேவனுக்கென்று எரிகிற முட்சடியாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் இல்லையா?
You know God sees that the deepest desire in our heart is all earthly.
தேவன் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய விருப்பங்கள் எல்லாம் பூமிக்குரியவளாய் இருக்கிறதை பார்க்கிறார்.
Only for honor in the church.
சபையில கணத்தை தேடுவதற்காக தான் உங்கள் வாஞ்சை எல்லாம் இருக்கிறது.
Let your burning desire for yourself and your family be that they will all be burning bushes for God.
உங்களை குறித்தும் உங்களுடைய குடும்பத்தை குறித்தும் உங்களுக்கு பற்றி எரிகிற ஆசை என்னவாக இருக்க வேண்டும்? ஆண்டவர் எல்லாரும் தேவனுக்கு எரிகிற முட்சடியாக இருக்க வேண்டும்.
There's a great need for many burning bushes across this world.
ஆண்டவரே, இந்த உலகத்தின் பல பாகங்களிலே ஆண்டவரே எரிகிற முட்சடிகள் தேவை.
We pray that all our brothers and sisters and all their children will become burning bushes for God.
எங்களுடைய எல்லா சகோதர சகோதரிகளும் அவருடைய எல்லா பிள்ளைகளும் தேவனுக்கென்று எரிகிற முட்சடிகளாய் மாற வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும்.
And if you have not prayed like that till now, you start praying today.
இதுவரை இப்படி ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் இன்றிலிருந்து இப்படி ஜெபிக்க ஆரம்பியுங்கள்.
Lord, I'm not happy that my children are just born again and baptized.
ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் மனம் திரும்பி விட்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்பதனாலே நான் சந்தோஷப்படவில்லை.
How many years some of you prayed for your children to be born again and baptized?
உங்களுடைய பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும், ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று எத்தனை ஆண்டுகளாக உங்களிலே ஒரு சிலர் ஜெபித்திருக்கிறீர்கள்?
It didn't happen in one day.
ஒரு நாளிலே அது நடக்கவில்லை.
But one day it happened.
ஆனால் ஒரு நாளிலே அது நடந்து விட்டது.
Didn't God answer your prayer?
உங்கள் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கவில்லையா?
Now,
இப்பொழுது
start praying that they will be wholehearted disciples and become burning bushes for God.
அவர்கள் தேவனுக்கென்று முழு இருதயமுடைய சிஷ்யர்களாக தேவனுக்கென்று எரிகிற முட்சடிகளாக மாற வேண்டும் என்று ஜெபிக்க ஆரம்பியுங்கள்.
Won't happen by tomorrow.
நாளைக்கே நடந்து விடாது.
But if you never give up praying.
ஆனால் இந்த ஜெபத்தை விட்டுவிடாமல் செய்வீர்களானால்.
Sometimes you fast and pray.
சில சமயத்தில் உபவாசித்து
ஜெபிப்பீர்களானால். I tell you in Jesus name you will see it happen in your family.
இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அது நடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள்.
But you first start in your own life.
ஆனால் முதலாவது உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் ஆரம்பியுங்கள்.
Say, Lord, I want to dwell with the continual burning.
ஆண்டவரே, நித்திய ஜுவாலைக்கு தொடர்ந்து எரிகிற அக்கினியிலே நான் வாசம் பண்ண
விரும்புகிறேன். You have given me this fantastic promise that you will dwell and walk in my midst.
நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உலாவுவீர் என்றதன அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீர்.
I want to cleanse myself from all filthiness of the flesh and spirit.
அப்பொழுது ஆண்டவரே, மாம்சத்திலும் மாவிலும் உள்ள உண்டான எல்லா அசுத்தியையும் நீங்க என்னை சுத்திகரித்துக் கொள்வேன்.
And once you're doing that in your life,
இந்த காரியத்தை முதலாவது நீங்கள் வாழ்க்கையில செய்ய ஆரம்பித்தால்,
you can start doing it in your home next.
அடுத்து உங்கள் குடும்பத்திலே இதை செய்ய ஆரம்பிக்கலாம்.
So many people want to have a ministry in the church first.
அநேக மக்களுக்கு சபையிலே முதலாவது ஊழியம் வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
I want to get up in the church and preach.
சபையிலே நான் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
That is step 3.
அது மூன்றாவது படி.
Don't go to third standard before you go to first standard.
ஒன்னாம் கிளாஸே படிக்கவில்லை, மூணாம் கிளாஸ்க்கு நீங்கள் போக ஆசைப்பட வேண்டாம்.
First standard is make sure you are dwelling with the continuous burning.
ஒன்னாம் வகுப்பு முதலாவது நீங்கள் அந்த நித்திய ஜுவாலையிலே வாசம் பண்ணி என்பதை நிச்சயித்துக் கொள்ளுங்கள்.
That you are a burning bush.
நீ முதலாவது எரிகிற அக்கினி செடியாக இருக்கிறாய் என்று.
Second standard is when you say my home must be like a burning bush.
இரண்டாவது வகுப்பு என்ன தெரியுமா, என்னுடைய குடும்பமானது எரிகிற முட்செடியாக மாற வேண்டும்.
Like I said, pray for your children.
நான் சொன்னேனே உங்கள் பிள்ளைகளுக்காக
ஜெபங்கள். Then we go to the church. Third standard.
பிறகு மூன்றாவது வகுப்பு சபை.
So we must pray that our home will be like a burning bush for God.
நம்முடைய குடும்பமானது தேவனுக்கென்று எரிகிற முட்செடியாய் மாற வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும்.
That's why you must dwell in a very understanding way with your wife.
ஆகவே தான் உங்களுடைய மனைவியினிடத்திலே விவேகத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும்.
That's why as a wife you must learn what it means to be subject to your husband.
ஆகவே தான் மனைவியாய் இருக்கக்கூடிய நீங்கள் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பது என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
Both sides.
இரண்டு பக்கங்களுமே.
To understand each other.
ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும்.
To be quick to ask forgiveness from each other.
ஒருவரிடத்திலிருந்து ஒருவரை மன்னிப்பு கேட்பதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும்.
You know, we can hurt one another so easily.
மிகவும் எளிதாக ஒருவரை ஒருவர் நாம் காயப்படுத்தி விட முடியும், மனம் புண்படுத்தி விட முடியும்.
We must be very quick to say, I'm sorry for what I did.
நான் செய்த காரியத்துக்காக வருந்துகிறேன், மன்னித்து விடு என்று கேட்பதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும்.
You know, supposing you accidentally step on somebody's foot.
நீங்கள் தெரியாமல் யாரோ ஒருவருடைய காலில்
கட்டி விட்டு, you're traveling in a bus.
பஸ்ல போகும்போது காலை எடுத்து வைக்கும்போது யாருடைய காலில் பட்டு விட்டீர்கள், நீங்கள் யாரையும் காலில் மிதித்து விட்டீர்கள்.
Should you say, I'm sorry, forgive me?
மன்னிச்சிருங்க, சாரி என்று சொல்ல வேணுமா?
What do you think?
என்ன நினைக்கிறீர்கள்?
You didn't do it. You didn't do it deliberately.
வேண்டுமென்றே நீ யாருடைய காலை மிதிக்கவில்லை.
You didn't see.
பார்க்கவில்லை, கால் இருக்கிறது என்று பார்க்கவில்லை.
So what do you tell him?
அவரிடத்தில் என்ன சொல்வீர்கள்?
Do you go to him with a big explanation of conscious sin and unconscious sin and all that?
இப்பொழுது அவரிடத்தில் போய் தெரிந்து செய்கிற பாவம், தெரியாமல் செய்கிற பாவம் என்றால் என்று என்ன என்று சொல்லி நீங்கள் ஒரு பெரிய
lecture about how you did not know that he was standing there.
அவர் அங்கே நிற்பது எனக்கு தெரியாமல் போய்விட்டது என்பதை குறித்து விளக்கம் சொல்ல போகிறீர்களா?
Say, I'm sorry.
மன்னிச்சிருங்க என்று சொல்லுவீர்கள்.
Why can't you do that to your wife?
ஏன் மனைவியிடத்திலே அப்படி நீங்கள் அதை செய்ய முடியவில்லை?
If you can do it to some unknown stranger in a bus,
முன்பின் தெரியாத ஒரு அந்நியனிடத்திலே நீங்கள் உடனே சாரி கேட்கிறீர்கள்,
whom you'll never see again.
மீண்டுமே அவரை ஒரு காலம் பார்க்க போவதே இல்லை.
Why can't you say sorry to your wife?
மனைவியிடத்தில் ஏன் சாரி கேட்பதற்கு அவ்வளவு கஷ்டம்?
Or to your husband?
அல்லது கணவனிடத்தில் சாரி கேட்பதற்கு அவ்வளவு கஷ்டம்?
You say no, it was not deliberate.
அது நான் வேண்டுமென்றே செய்யவில்லை என்று சொல்கிறீர்கள்.
Yeah, I know, even that man in the bus, you didn't deliberately stamp his foot.
ஆம், பஸ்ல இந்த காலை இன்னொரு காலை மிதித்தாரே, அவரும் கூட வேண்டுமென்றே மிதிக்கவில்லை.
So often we hurt one another.
அடிக்கடி நாம் ஒருவரையொருவர் புண்படுத்தி விடுகிறோம்.
When you are aware of it.
நாம் அறியாமலேயே புண்படுத்துகிறோம்.
When we are aware.
நாம் அதை அறிந்த மாத்திரத்திலே,
say I'm sorry.
புண்படுத்தி விட்டேன் என்று அறிந்தவுடனே சாரி சொல்லுங்கள்.
My biggest advice to married people is this.
திருமணமான தம்பதியருக்கு நான் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலோசனை இதுதான்.
Be quick to ask forgiveness from each other.
ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் மன்னிப்பு கேட்பதற்கு தீவிரமாக இருங்கள், துரிதமாக இருங்கள்.
When your partner asks forgiveness.
உங்களுடைய துணை உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது,
whatever sin.
அது என்ன பாவமாக இருந்தாலும் சரி,
be quick to forgive.
அதை மன்னிப்பதற்கும் துரிதமாக இருங்கள்.
Sometimes our pride can say.
சில சமயத்திலே பெருமை உங்களுக்கு சொல்லும்,
let me see.
மன்னிச்சிருங்கன்னு கேட்டா பாப்போம்.
Don't do that like that again.
இனிமே இந்த மாதிரி செய்யாத, ஜாக்கிரையாரு.
Imagine if God treated us like that.
தேவன் நம்மை அப்படி நடத்திருந்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள்.
Lord, please forgive me. I've done something wrong.
ஆண்டவரே, நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடும் ஆண்டவரே என்று கேட்கிறீர்கள்.
And God said,
ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்?
Let me see.
பாப்போம், மன்னிக்கலாமா வேண்டாமா என்று பார்ப்போம்.
I'll run away in fear.
பயத்தில் நான் ஓடி விடுவேன்.
God is not like that.
தேவன் அப்படி அல்ல.
As soon as I ask forgiveness, he immediately cleanses me.
மன்னிப்பு கேட்ட மாத்திரத்திலே அவர் என்னை சுத்திகரிக்கிறார்.
He forgives.
அவர் மன்னிக்கிறார்.
Do you want to be like God?
தேவனை போல இருக்க விரும்புகிறீர்களா?
Once God gave me this understanding in my heart.
என்னுடைய உள்ளத்திலே இப்படிப்பட்ட வெளிச்சத்தை தேவன் எனக்கு கொடுத்தார்.
You know, we use our imagination for all types of filthy things in our unconverted days.
மனந்திரும்பாத நாட்களிலே அசுத்தமான ஒவ்வொரு காரியங்களையும் கற்பனை செய்வதற்கு இந்த மனதை பயன்படுத்தினோம்.
Why not use our imagination to think about God now that we are converted?
இப்பொழுது மனந்திரும்பின பிறகு ஏன் தேவனை பற்றி நம்முடைய கற்பனையை நாம் எண்ணி பார்க்க கூடாது?
I do that.
நான் அதை செய்கிறேன்.
I use my imagination to study the Bible and think about God and I learn wonderful truths.
நான் தேவனை பற்றி படிப்பு அறிந்து கொள்வதற்கும் வேதத்தை படிப்பதற்கும் என்னுடைய கற்பனை திறனை பயன்படுத்துகிறேன், அற்புதமான காரியங்களை கற்றுக்கொள்கிறேன்.
One of the things I use my imagination for.
என்னுடைய கற்பனை திறனை பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதி என்னவென்றால்,
I imagine God listening to prayers from the earth.
பூமியிலே இருந்து செய்யப்படுகிற எல்லா ஜபங்களையும் ஆண்டவர் கேட்கிறதை நான் கற்பனை செய்து பார்க்கிறேன்.
How many millions of people are praying on this earth?
பூமியிலே எவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
24 hours.
24 மணி நேரங்கள்.
Prayer is going on.
ஜபம் போய் கொண்டே இருக்கு.
How many sincere believers?
எவ்வளவோ உண்மையான விசுவாசிகளுடைய ஜபங்கள்.
Oh Lord, forgive me.
ஆண்டவரே, மன்னியும், 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 மன்னியும் என்று ஜபம் பல இடங்களில்
போகிறது. Forgive me, forgive me, forgive me.
24 மணி நேரங்களும் மன்னியும், மன்னியும் ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க
ஆண்டவரே. I say, what is God saying from heaven?
ஆண்டவர் வானத்திலிருந்து என்ன சொல்கிறார், பரலோகத்திலிருந்து என்ன சொல்கிறார்?
Forgiven, 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 forgiven.
மன்னிக்கப்பட்டாயிற்று, மன்னித்து விட்டேன், மன்னித்து விட்டேன்,
மன்னித்து விட்டேன், forgiven, 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 there, forgiven, there, forgiven.
அவ்வளவு வேகமாக சொன்னால் தான் மன்னிக்க முடியும்.
I said, Lord, ஆண்டவரே, make me like you.
உம்மை போல என்னை மாற்றும்.
Make me like that.
அதுபோல என்னை மாற்றும் ஆண்டவரே.
Do you want to be like that?
அதுபோல இருக்க விரும்புகிறீர்களா?
Forgive people.
ஜனங்களை மன்னியுங்கள்.
We are all imperfect people.
நாம் எல்லாருமே பூரணமற்ற மனிதர்களாக இருக்கிறோம்.
We hurt one another.
நாம் ஒருவரையொருவர் காயப்படுத்துகிறோம்.
If you dwell with this Almighty God,
the sarva vallamulla devanathile neengal vaasam panninirgalanal,
continual burning,
age todarndu oru sutigarippu,
you will not even waste one second to forgive somebody.
Yaareyo oruvare mannippadarku oru vinaadi kuda neengal thaamadamai seiyamaatirgal.
Mannikkam
mannithaayittu mannikkapattaayittu mannikkapattaayittu.
Is that the 1000th time you did it?
Aayiram aayiravathu murayai indha thavarai seigiraaya?
Forgive me.
மூன்றாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
You know, I'm telling you how to live with this continual burning.
தொடர்ந்து எரியக்கூடிய இந்த ஜுவாலையில எப்படி தாமரிப்பது என்பதை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
Make your home like a burning bush.
உடைய குடும்பத்தை பற்றி எரிகிற முச்சடியை போல மாற்ற வேண்டும்.
Lamentations 3.
புலம்பல் 3 அதிகாரம்
verse 22 and 23.
22 23 வசனம்.
Lord's loving kindness never ceases.
தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை.
His compassions never fail, they are new every morning.
அவைகள் காலைதோறும் புதியவளாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாம் நிரந்தரமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபை.
God's mercies are new every morning.
தேவனுடைய இரக்கமானது காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறது.
I've thought about that.
நான் இதை குறித்து சிந்தித்திருக்கிறேன்.
What does it mean, new mercy every morning?
ஒவ்வொரு நாள் காலையிலும் புதிய கிருபை என்றால் என்ன?
That means not the old one repaired and given to you, it's a new one.
பழைய ஒன்றை ரிப்பேர் செய்து உங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை, இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுவது புதிய ஒன்று.
Like the manna, new manna every day.
மன்னா ஒவ்வொரு நாளும் புதிய மன்னா அவளுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது போல.
New mercies every morning.
ஒவ்வொரு நாளும் புதிய இரக்கங்கள்.
That I understand it like this.
நான் இது போல தான் விளங்கிக் கொள்கிறேன்.
If I have asked God to forgive all my past sins up to yesterday.
நேற்று வரை என்னுடைய பழைய பாவங்களெல்லாம் இன்று வரை எல்லா பாவங்களையும் ஆண்டவரே மன்னித்து விடுங்கள் என்று கேட்டிருக்கிறேன்.
God has forgiven me completely.
தேவன் முழுமையாக மன்னித்து விட்டார்.
Tomorrow morning.
நாளைக்கு காலை.
When I get up.
நான் எழுந்திருக்கிறேன்.
And I do something wrong.
ஏதோ ஒரு தவறை செய்கிறேன்.
Maybe some small thought came.
சிறிய ஒரு கெட்ட எண்ணமா இருக்கலாம்.
And I say, Lord, forgive me.
ஆண்டவரே என்னை மன்னித்து விடும் என்று
சொல்கிறேன்.
ஆண்டவர் சொல்கிறார்,
that is the first time in your life that you're asking me to forgive you.
ஓ, உன்னுடைய வாழ்க்கையிலே முதல் முறையாக என்னை மன்னியும் ஆண்டவரே என்று தான் கேட்கிறாயோ?
First time.
முதல் முறையாக கேட்கிறாய்.
I say, Lord, what about the million times I asked you in the past?
ஆண்டவரே, கடந்த நாட்களிலே கோடிக்கணக்கான முறை கேட்டிருக்கிறேனே ஆண்டவரே.
So don't you know my word? I will not remember their sins anymore.
என்னுடைய வார்த்தை உனக்கு தெரியாதா? உன்னுடைய பாவங்களை இனி நினையாதிருப்பேன்.
It's new.
அவருடைய கிருபை புதியது.
That means he does not say to me, I've kept a record now. That is the 10,000th time you did that.
ஆம், இப்பொழுது நான் ஒரு பதிவேடு வைத்திருக்கிறேன். இந்த பாவத்தை நீ 10,000 முறை செய்திருக்கிறாய்.
That is how we speak to one another at home.
இப்படி தான் நாம் வீட்டிலே ஒருவரை ஒருவர் பார்த்து நாம் பேசுகிறோம்.
How many times I told you?
எத்தனை முறை சொல்வது?
God doesn't speak to us like that.
தேவன் இப்படி நம்மிடத்திலே பேசுவதில்லை.
I want to ask you.
உங்களை பார்த்து நான் கேட்கிறேன்.
How many of you seriously want to be like God?
எத்தனை பேர் சீரியஸாக தேவனைப் போலவே இருக்க வேண்டும் என்று கேட்கிறீர்கள்?
I'm telling you what God is like.
தேவன் எப்படி இருக்கார் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன்.
Jesus came and explained what the Father is like.
பிதா எப்படி இருக்கார் என்பதை இயேசு வந்து விளக்கி சொன்னார்.
That is my job also as a preacher to explain what God is like.
என்னுடைய வேலையும் இதுதான், தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை விளக்கி சொல்வது.
I want to tell you, this is how God is.
இப்படி தான் தேவன் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
His mercies are new every morning.
அவருடைய கிருபை காலைதோறும் புதியவளாய் இருக்கிறது.
He treats me as if I've never done anything wrong in my life.
என்னுடைய வாழ்க்கையில இதுவரை தவறே செய்யாதது போல என்னை பார்க்கிறார்.
Imagine if I can look at my wife as someone who's never done one single thing wrong in her life until today.
இன்று வரை என்னுடைய வாழ்க்கையில ஒரு தவறுமே செய்யாத ஒரு நபராக என்னுடைய மனைவியை நான் பார்த்தால் எப்படி இருக்கும்?
You look at your wife like that from tomorrow on.
நாளிலிருந்து உங்களுடைய மனைவியை அப்படி பாருங்கள்.
Or one another.
அல்லை, ஒருவரையொருவர் அப்படி பாருங்கள்.
It doesn't mean that they've never done anything wrong.
ஒரு தவறுமே செய்யவில்லை என்று உன்னை பொருள் அல்ல.
But you've become so much like God that you have learned to forgive like him.
நீங்கள் எவ்வளவோ தேவனை போல மாறி இப்பொழுது இப்படி மன்னிக்க கற்றுக்கொண்டீர்கள் என்று அர்த்தம்.
Get this vision that I got.
எனக்கு கிடைத்த அந்த தரிசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள்.
From heaven God is saying forgiven, 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 forgiven.
பரலோகத்திலிருந்து தேவன் மன்னித்து விட்டேன்
என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். I said, Lord, wonderful.
ஆண்டவரே, அற்புதமான காரியம்.
And it is not my imagination.
இது என்னுடைய கற்பனை அல்ல.
What is the meaning of this verse in Ephesians 2?
எபேசியர் 2 அதிகாரத்திலே இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன?
Ephesians chapter 2.
எபேசியர் 2 அதிகாரம்.
We know that God is very rich.
தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கோம்.
Here it says in Ephesians 2:4.
எபேசியர் 2 அதிகாரம் 4 வசனத்திலே
பார்க்கிறோம். God is rich in mercy.
இரக்கத்திலே தேவன் ஐஸ்வர்யமுள்ளவராக இருக்கிறார்.
You want to be like God?
தேவனை போல இருக்க வேண்டுமா?
Today so many believers are preaching what is called prosperity gospel.
இன்றைக்கு अनेक விசுவாசிகள் செழிப்பின் உபதேசம் என்று அழைக்கப்படக்கூடிய காரியத்தை
பிரசங்கிக்கிறார்கள்.
எதை அவர்கள் தேடுகிறார்கள்?
They want to be rich in money.
பணத்திலே பணக்காரனாக வேண்டும் என்று
God make me rich in money.
ஆண்டவரே பணத்திலே நான் பணக்காரனாய் மாற வேண்டும்.
I want to pray also.
நானும் ஜெபிக்க விரும்புகிறேன்.
Another prosperity gospel.
இன்னொரு செழிப்பின் உபதேசம்.
God make me rich in mercy.
ஆண்டவரே இரக்கத்திலே என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றும்.
Because that's how you are.
என்ன அப்படி தான் நீர் இருக்கிறீர்.
God is not rich in money.
தேவன் பணத்திலே ஐஸ்வர்யவானா இல்லை.
He has no bank account, no purse, nothing.
ஆண்டவருக்கு மணி பர்சும் கிடையாது, ஆண்டவருக்கு வங்கியிலே கணக்கும் இல்லை.
But God is rich in mercy.
ஆனால் இரக்கத்திலே அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருக்கிறார்.
How many of you want to be like God?
நம்மளே எத்தனை பேர் தேவனை போல இருக்க
வேண்டும்? Lord, I want to be rich in mercy.
ஆண்டவரே உம்மை போல இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ளவனாய் நான் இருக்க
வேண்டும். I want to be rich in mercy first of all to my wife.
முதலாவதாக என்னுடைய மனைவியிடத்திலே ஆண்டவரே நான் இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருக்க வேண்டும்.
And rich in mercy to my husband.
என்னுடைய கணவனிடத்திலே இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருக்க வேண்டும்.
Even to our poor children.
நம்முடைய ஏழை பாவம் பிள்ளைகளிடத்திலேயும் கூட நாம்
ஐஸ்வர்யம்
அவர்களை நாம் சிக்க கூடாது என்ற பொருள் அல்ல.
God disciplines us.
தேவன் நம்மை சிக்கிறார்.
But he's rich in mercy.
ஆனாலும் அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார்.
When you look at your children,
உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பார்க்கும்பொழுது,
I always tell parents this.
பெற்றோர்களிடத்தில் எப்பொழுதுமே நான் இதை சொல்கிறேன்.
Your children have got a bad nature that you need to discipline, otherwise they'll go to hell.
உடைய பிள்ளைகள் இடத்திலே ஒரு கெட்ட சுபாவம் இருக்கிறது, அந்த தீமையான சுபாவம் இருக்கிறது. நீங்கள் சிச்சிக்காவிட்டால் அவர்கள்
நரகத்துக்கு
பிள்ளைகளிடத்திலே கண்டிப்பா இருக்க வேண்டும். ஏன்?
Because they got this corrupt nature.
அந்த பொல்லாத ஒரு சுபாவம் அவங்களிடத்தில் இருக்கிறது.
But then you must be also merciful to them.
அதே சமயத்தில் அவர்களிடத்தில் இரக்கமுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும்.
Why?
ஏன்?
Because they got this bad nature from you.
அந்த தீமையான சுபாவத்தை உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள்.
Don't forget that.
அதை மறந்து விட வேண்டாம்.
They got that nature from you.
அவர் உங்களிடத்திலிருந்து அந்த சுபாவத்தை பெற்றுக்கொண்டார்கள்.
So you must be merciful.
ஆகவே நீங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
God is rich in mercy.
தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராக இருக்கிறார்.
So when we live with this continuous burning,
ஆகவே இந்த நித்திய ஜுவாலையிலே நாம் வாசம் பண்ணும் பொழுது,
all this unmerciful attitude in us gets burnt up.
நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இரக்கமற்ற எல்லா சுபாவங்களும் எரிந்து போய்விடும்.
There is only one area where Jesus said we must be like our heavenly father.
நம்முடைய பரம பிதாவை போல இருக்க வேண்டும் என்று சொன்ன ஒரே ஒரு பகுதி தான் உண்டு.
Do you know there's a verse like that in Matthew 5:48?
மத்தேயு 5:48 ல ஒரு வசனம் இருக்குது என்று உங்களுக்கு தெரியுமா?
Have you read this?
இந்த வசனத்தை வாசித்திருக்கிறீர்களா?
Matthew 5:48.
மத்தேயு 5:48.
To dwell with the everlasting burnings.
நித்திய ஜுவாலையிலே வாசம் பண்ணுவதற்கு.
You must be perfect as your heavenly father is perfect.
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க
கடவுள். How do we normally preach that?
இதை நாம் எப்படி பிரசங்கிக்கிறோம்?
We preach one day you will become perfect like your heavenly father.
ஒரு நாளிலே நீங்கள் உங்கள் பரம பிதாவை போல பூர்ண சர்க்குணராய் மாறுவீர்கள்.
No, Jesus said now.
இல்லை, இப்பொழுது என்று இயேசு
சொன்னார். You must be perfect like your heavenly father is perfect.
பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல இப்பொழுது நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
You can't be perfect in holiness.
பரிசுத்தத்தில் அவரை போல பூர்ணமாக இருக்க முடியாது.
That will only be future.
அது எதிர்காலத்தில் அந்த நடைபெறும்.
You can't be perfect in love.
அன்பிலே பூர்ணவானாய் மாற முடியாது.
You can't be perfect in humility.
தாழ்மையிலே பூர்ணவானாய் மாற
முடியாது. You can't be perfect in wisdom.
ஞானத்திலே பூரணமாய் மாற முடியாது.
You can't be perfect in power.
வல்லமையிலே பூரணவான்களாய் மாற முடியாது.
Then you say, Lord, which area can I be perfect?
ஆண்டவரே, எந்த பகுதியிலே நான் பூரணமுள்ளவனாய் மாற முடியும் என்று கேட்கிறீர்களா?
The Lord will say,
ஆண்டவர் சொல்வார்,
don't be lazy.
சோம்பேறியா இருக்க வேண்டாம்.
Compare scripture with scripture.
வேத வசனத்தை வேத வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பார்த்து படி.
Compare scripture with scripture.
நாம் வேத வசனத்தை இன்னொரு வேத வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பார்ப்போம்.
You know the sermon, this is in the middle of the sermon on the mount.
இந்த மலை பிரசங்கத்தினுடைய நடுவிலே சொல்லப்பட்ட காரியம்.
There is sermon on the mount is mentioned in Luke chapter 6 also.
லூக்கா 6 அதிகாரத்திலேயும் கூட மலை பிரசங்கம் சொல்லப்பட்டிருக்கிறது.
So there in the middle it says.
அங்கே மத்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
Luke 6:36.
லூக்கா 6:36.
Not be perfect as your father is perfect.
பிதா பூரணமாக இருக்கிறது போல நீங்களும் பூரணமாக இருங்கள் என்றல்ல.
Be merciful as your father is merciful.
இந்த விஷயத்திலே பூமியிலே நான் பூர்ணமான இருக்க முடியும்.
I can be like God.
நான் அந்த விஷயத்திலே தேவனை போல மாற முடியும்.
In mercy.
இரக்கத்திலே.
Doing what?
எதை செய்ய வேண்டும்?
Saying forgiven, 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 forgiven.
மன்னித்து விட்டேன்.
You did something wrong, forgiven.
தப்பு செய்து விட்டால் மன்னித்து
விட்டேன். Somebody speak evil against me, forgiven.
என்ன யாராவது விரோதமாய் பேசி விட்டால் மன்னித்து விட்டேன்.
Even before he asks me.
அவர் என்னை கேட்பதற்கு முன்பதாக மன்னித்து விட்டேன்.
Father, forgive them. They don't know what they are doing.
பிதாவே, உங்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள்.
And maybe your wife didn't get light on something. Forgiven.
உங்களுடைய மனைவிக்கு சில காரியங்களில் வெளிச்சமில்லை, மன்னிக்கப்பட்டாயிற்று.
Don't wait even till she asks forgiveness.
மன்னிப்பு கேட்கும் வரை கூட காத்திருக்க வேண்டாம்.
Forgiven.
மன்னிக்கப்பட்டாயிற்று.
Be like God.
தேவனைப் போல இருந்து
விடுங்கள். Rich in mercy.
இரக்கத்தில் ஐசுவரியம் உள்ளவராயிருங்கள்.
Let me show you one more verse.
இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Acts 17.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17 ஆம் அதிகாரம்.
You know, this is what it is to dwell with the everlasting burnings.
இந்த நித்திய ஜுவாலையிலே வாசம் பண்ணுவது இதுதான்.
It says that God, when he looks at us,
தேவன் நம்மை பார்க்கும் பொழுது,
verse 30,
30 ஆம் வசனம்.
Acts 17:30.
அப்போஸ்தலர் 17:30.
He overlooks the times of ignorance.
அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார்.
He says that person does not know that that is wrong.
இது தவறு என்று இந்த நபருக்கு தெரியாது.
So he doesn't have to ask for forgiveness. I have forgiven him.
ஆகவே அவர் மன்னிப்பு கேட்க தேவையில்லை, நான் மன்னித்து விட்டேன்.
Can you say that about your wife?
உங்கள் மனைவியை குறித்து இப்படி சொல்ல முடியுமா?
Maybe she doesn't know that is wrong.
இது தவறு என்று ஒருவேளை அவள் அதை குறித்து அறிவில்லாமல் இருக்கலாம்.
Maybe my husband doesn't know that is wrong.
இந்த காரியம் தவறு என்று ஒருவேளை என்னுடைய கணவனுக்கு தெரியவில்லை போலும்.
Overlook his ignorance.
அவருடைய அறியாமையை நான் கண்டுகொள்ளாமல் இருக்க போகிறேன்.
I tell you, your life will be revolutionized when you decide to dwell with the everlasting burnings.
இந்த நித்திய ஜாலைக்கு முன்பாக நீங்கள் வாசம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதல் காணப்படும்.
Little by little, your home will become like a burning bush.
கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய குடும்பமானது பற்றி எரிகிற அக்னி, அந்த முச்சடியை போல மாறிவிடும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Don't let a message move you just temporarily for a short while.
இந்த செய்தியானது ஏதோ தற்காலிகமாக கொஞ்ச நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அசைவை கொண்டு வர நீங்கள் அனுமதிக்க வேண்டாம்.
Say, Lord, this is the way I want to walk till the end of my life. ஆண்டவரே,
என்னுடைய வாழ்க்கையின் முடிவு வரை இந்த வழியிலே நான் நடக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள்.
Help me.
ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும்.
In Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.